கிறிஸ்திய சூக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபை கிழக்கம். விசேஷமாக இந்த ஒரு 34வது ஆவுக்குரிய மாநாட்டில் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வண்ணமாக இப்படியாக அநேக பட்டணங்களிலிருந்து ஒன்று கூடி வந்து நாம் தேவனை ஆராதிப்பு செய்வதற்கும் தொழுது கொள்வதற்கும் கிருபிலர் வாய்ப்புக்கு நேராக நம்மை கடந்துரை செய்த நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு நம்முடைய அன்பின் ஆண்டவர்களுமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். விசேஷமாக கூடி வந்திருக்கூடிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தல். மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி பட்டணத்தில் ஐக்கியத்தில் காணப்படக்கூடிய இரண்டு ஐக்கியங்களுடைய சார்பாக அன்பின் வாழ்த்தலை கூட இந்த வேளையில் உங்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு ஆவிக்குரிய மாநாட்டில் இரண்டாம் நாளில் முதல் தேவ செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடமாகப்பட்டது, ரட்சிக்கப்படுதலில் மனித வேலைகளும் தேவனுடைய வேலைகளும் என்ற தலைப்பிங்களாக சற்று நம்ம தியானிக்கலாம். இப்போ இந்த ஒரு பாடத்திற்கு நான் ஆதார வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 13 வாசி கேட்கலாம்.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.
பாருங்க, இப்ப இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து முதல்ல இந்த பாடத்திற்கு நான் ஒரு ஆரம்ப கேள்வியா ஒரு கேள்வி வைக்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா, நாம ரட்சிப்புக்குள்ள கடந்து போவதற்கு நாம காரணமா அல்லது தேவன் காரணமா? பாருங்க, இப்படி கேட்டா நிச்சயமா நம்முடைய பதில் என்னவாதான் இருக்கும்? ரெண்டு பேருமே காரணம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அதைத்தான் இந்த பாடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். அதாவது இந்த ரட்சிக்கப்படுத்தினுடைய காரியங்கள்ல இயற்கையான இந்த மனித சுபாவத்துல இருந்து நாம என்ன செய்யணும், அதே மாதிரி இந்த புது சிருஷ்டி நமக்குள் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய புது சிருஷ்டியுடைய சிந்தையை கொண்டு தேவன் நமக்குள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிறதா நாம என்ன செய்யணும்னா பார்க்கணும். சரி, இப்போ வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா, இந்த வசனம் யாருக்கு சரியா பொருந்தும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வந்துட்டு இது உலகத்துக்கோ அல்லது பேர் கிறிஸ்தவர்களுக்கோ பொருந்தக்கூடிய ஒரு வசனமாக அது இல்லை. விசேஷமாக புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடிய வசனம் இது. பாருங்க, அப்படி பொருந்தக்கூடிய இந்த வசனத்துலன்னா நமக்கு இப்ப என்ன ஒரு கேள்வி எழும்புதுன்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கைகளையும் நம்மில் உண்டாக்குறோன்னு சொல்லும் போது நாம ரட்சிப்புக்குள்ள கடந்து போவதற்கு நம்முடைய பங்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லையா? ஏன்னா பாருங்க, இங்க அப்போ சொன்ன பவுலுடைய கோணம் அவருடைய வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு நம்ம என்ன ஒரு பதில் கொடுக்கலாம் கேட்டா, சரி பார்ப்போம், இது கூட அதில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கிறிஸ்தவர்கள் தாங்கள் ரட்சிப்படையணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்க? பொதுவா அவருடைய ஒருவரி பதிலாம் என்னன்னா சொல்லுவாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா என்ன பண்ணிடுவோம், ரட்சிக்கப்பட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, இன்னைக்கு அடிப்படை பாடம் வேடாம பாடம் எடுக்கும்போது அங்கே அநேக ஜனங்கள் வருவாங்க. அங்கே வரக்கூடிய அநேக ஜனங்களுடைய ஒரு ஒரு பெருமையாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, ரொம்ப ஒரு பெருமையாக அங்கே சொல்லிக்குவாங்க. பட் ஆனால் அந்த ரட்சிக்கப்பட அதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரிகிறதில்ல, புரிகிறதில்ல. சரி, இப்படி அவங்க நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை உண்மையா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிச்சா ரட்சிக்கப்பட்டுடுவேன் சொல்லிட்டு அவங்க நம்பக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை உண்மையான்னு கேட்டா, நிச்சயமா உண்மைதான். ஏன்னா பிரதர் அப்படித்தான் சொல்றாரு. பாருங்க, இதை பற்றி நம்முடைய 7வது சூதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று வாசிங்க. ஒருவர் கர்த்தருடைய ஜனங்களில்
ஒருவர் கர்த்தருடைய ஜனங்களில் ஒருவராக ஆன உடனேயே ரட்சிக்கப்படுவர் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கையாக இருக்கிறது. இதன் ஒரு பகுதியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
பாருங்க, சகோதரி என்ன சொல்றார் அப்படின்னா, ஒருவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்றாராமா, ரட்சிக்கப்பட்டுறான்னு சொல்றார். சோ இதன் அடிப்படையில் தான் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்ட அவருடைய நம்பிக்கை சரியான்னு கேட்டா, சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அதை நம்ம தவறுனே சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்க, இந்த அழைப்பினுடைய முதல் படியே நீதிமானாக்கப்படுதல் தான். பட் இந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா, ஒரு வசன வாசிங்க, ரோமர் 5:1 வாசிங்க.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
பாருங்க, நாம எதனாலதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமா, விசுவாசத்தினாலதான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா? அப்ப இந்த ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிறாங்களோ அன்றே அவர்கள் என்ன ஆயிடுறாங்க? நீதிமான்கள் ஆயிடுறாங்க. பட் அப்படி அவர் நீதிமான்கள் ஆயிட்டாலும் இந்த ஒரு நிலையானது அந்த ரட்சிக்கப்படுதலுக்கான ஒரு முதல் படி மட்டுமே. அதனால இதை வச்சுட்டு அவங்க ஒரு முழுமையான ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பு ஒரு முழுமைக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதோ ஒன்று தேவை இருக்கு. அதான் இங்க சகோதரர் தொடர்ந்து சொல்றார், தொடர்ந்து அந்த வார்த்தைகள் அப்படியே வாசிங்க. ஆனால் உண்மையான
ரட்சிப்பை இன்னும் நாம் அடையவில்லை. முதலாம் உயிர்த்தெழுதலின் மறுரூபத்தை அடையும் வரை நாம் அதை அடைய முடியாது.
சரி, ஒரு கேள்வி. ஒருவருக்குள்ள ரட்சிப்பு அப்படிங்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது வருதா அல்லது ஒருவருடைய மரணத்தினால வருதா? பாருங்க, அப்படி மரணத்தினால தான் சொன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிப்படையலையா? ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஆக்சுவலா அது உண்மைதான், ஆனா அது ரட்சிப்படைதலுக்கான ஒரு ஆரம்பம் மட்டுமே. பட் அதே சமயத்துல அந்த ரட்சிப்பு எப்போ ஒரு முழுமைக்குள்ளார போகுதுன்னு சொல்லி கேட்டா மரணத்தின் மூலமா தான். சோ அதைத்தான் இங்க தொடர்ந்து தெளிவா சொல்றாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாச உடனே உண்மையான ரட்சிப்ப அடைகிறது இல்ல, மாறாக முதலாம் உயிர்த்தெழுதனுடைய மறுரூபத்துலதான் அடைகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருமே அந்த ரட்சிப்பினுடைய முழுமைக்குள்ளார அவங்க என்ன சொல்லலாம் போறது இல்லை. ஏன்னா இடையிலேயே அந்த பாதையை விட்டு சிலர் வழி விலகி போயிடுறாங்க. அதனாலதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:13 சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆக இப்படியாக பார்க்கும்போது ஒரு இடத்துல ரட்சிப்பு என்பது எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போதுதான். அதே அந்த ரட்சிப்பு எப்ப முழுமையடைதுன்னு சொல்லி கேட்டா முதலாம் மரணத்தின் மூலமாகத்தான். சரி, அடுத்து ஒரு கேள்வி. இந்த ரட்சிப்புக்குரிய பாதையில ஞான ஸ்நானத்தின் மூலமாக நம்ம முதல் படி எடுத்து வைக்கிறோம் சரிங்களா. பாருங்க, இதுல இப்படியே போறோம் 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 போய் மரண பரியந்தம் நிலை நின்று நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. பட் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையில, அதாவது ஞானஸ்தானம் அடுத்து நம்முடைய மரணம், இந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையில நாம எதுவுமே செய்யாம அப்படியே இருந்தா நாம் ரட்சிக்கப்பட்டுடுவோமா, அல்லது இந்த இடைப்பட்ட காலப்பதுல நாம செய்ய வேண்டிய வேலைகள் ஏதாவது இருக்கா? பாருங்க, அப்படி கேட்டா நிச்சயமா இந்த இடைப்பட்ட காலப்பதுல நாம செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. அதுல பிரதானமானது என்ன அப்படின்னா நம்முடைய கேரக்டர், அதாவது குணாதிசயங்களை காண்பிப்பதுல சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. இதை பற்றி பிரதருடைய எழுத்துக்கள் வாசிக்கலாம். பரமாலைப்பானது வாசிங்க.
பரம அழைப்பான இந்த ரட்சிப்புக்கு குணலட்சண அபிவிருத்தியின் மூலம் பிரயாசப்பட வேண்டும்.
இது அப்படி ஆங்கிலத்திலே வாசிங்க.
This salvation to the high calling is to be worked out by the development of character.
Be work characters character teacher. குட் மாஸ்டிங்களா. பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமானது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமாக இருந்தாலும் அதனுடைய பலனை நம்ம அப்பவே அடைகிறது இல்லை, மாறாக அதை வந்துட்டு நம்முடைய மரணத்துல தான் அடைகிறோம்னு சொல்லி சொல்றார். ஆனா இந்த ரட்சிப்புக்குரிய காரியம் நம்முடைய ஞானஸ்தானத்துல ஆரம்பித்து அது மரணத்துல போய் முடியணும் அப்படின்னா இது இரண்டுக்கும் இடையில நம்முடைய கேரக்டர்ஸ் அப்படியே டெவலப் ஆகணும், அதாவது நம்முடைய குணாதிசயங்களானது அப்படியே வளர்ச்சி அடையணும். இந்த ஒரு வளர்ச்சி அடையாம நாம வந்துட்டு ரட்சிப்புக்குள்ள போவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றார். சரி, இப்படிப்பட்ட இந்த ஒரு வளர்ச்சி எல்லாருக்குள்ளும் ஒரே மாதிரி வளர்ந்துருமா? எல்லாருக்கும் உலவிதமான வளர்ச்சி இருக்குமா? பாரு, அப்படி கேட்டோம்னா நிச்சயமா எல்லாருக்குள்ளும் ஒரே விதமான வளர்ச்சி இருக்காது. அப்ப எத்தனை விதமான வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்லி கேட்டா அதுக்கு சகோதரருடைய பதில் என்ன கொடுக்குறான்னா, ரெண்டு விதமான வளர்ச்சிங்கிறார். என்ன அந்த ரெண்டு விதமான வளர்ச்சின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பிரதர் ஒரு வசனம் கோட் பண்றார். வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:20 வாசிங்க.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள்.
பாருங்க, சொல்லக்கூடிய பொன் வெள்ளி மரம் மண் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்களை அடையாளமா காண்பிக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்புறமா வளரக்கூடிய குணாதிசயங்கள்னா நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததற்கு பின்பு வளரக்கூடிய கேரக்டர். இதைத்தான் இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றான்னா ரெண்டு விதமா பிரிக்கிறார். என்ன அந்த ரெண்டு விதமான வளர்ச்சின்னு கேட்டா, ஒன்று கனத்துக்கும் இன்னொன்று கனவீனத்துக்கும். சரி, இதுல கனத்துக்குரிய எதை சொல்லலாம்? பொன், வெள்ளி. கனவீனத்துக்குரிய எதை சொல்லலாம்? மரம், மண். பாருங்க, இது அப்படியே கொஞ்சம் ஆவிக்குரிய இதழ்த்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதிலேயே மரணப்பட நிலநிற்பவர்களே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும் போது, இந்த இடைப்பட்ட கூட காலப்பகுதியில் அவருடைய குணாதிசயங்களானது அப்படியே வளர்ச்சி அடையணும். அப்படியாகக்கூடிய அந்த விஷயத்துல தான் அவங்க ரெண்டு விதமான விஷயத்துல அவங்க டெவலப் ஆவாங்க, ரெண்டு விதமா டெவலப் ஆவாங்கன்னு சொல்றாரு. அதாவது ஒரு வகுப்பார் கனத்துக்குரியவர்களாகவும் இன்னொரு வகுப்பார் கனவீனத்துக்குரியவர்களாகவும் அடைவாங்கன்னு சொல்றாரு. சரி, அப்படிப்பட்ட அந்த ரெண்டு வகுப்பார நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஒப்பிட்டா யாரோட ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒன்று சபை, இன்னொன்று திரள் கூட்டம். ஸோ இது ரெண்டு தவிர அந்த ரட்சிப்புக்கான பாதையில வேற எந்த விதமான வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க சௌரங்க குறிப்பிடுறார். சௌர எழுத்துக்களை தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கைக்குள்,
கர்த்தருடன் உடன்படிக்கைக்குள் நுழைந்தவர்கள் தெய்வீக நிலையிலோ அல்லது அதற்கு அடுத்த நிலையிலோ ஆவிக்குரிய சுபாவத்தை அடைய வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து இரண்டாம் மரணத்தில் மரிப்பார்கள். தெய்வீக சுபாவத்தை அடைவதற்கான நமது அழைப்பின் ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ யுகத்தில் வேறு எந்த அழைப்பும் கொடுக்கப்படவில்லை.
பாருங்க, பிரதர் தெளிவா சுட்டி காண்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒன்று தெய்வீக நிலை, இன்னொன்று தெய்வீக நிலை இல்லாத ஏதோ ஒரு ஆவிக்குரிய நிலை. சோ அதுதான் திரள் கூட்டம். இது ரெண்டையும் ஒருத்தர் தவற விட்டுட்டார் அப்படின்னா அடுத்து இரண்டாம் மரணமேங்கிறார். பாரு, இது யாருக்கு மாத்திரமே பொருந்தும் அப்படின்னா, உண்மையாகவே தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி அதன்படியே வாழக்கூடியவர்கள் மாத்திரமே இந்த வார்த்தைக்கு பொருந்தும். மாறாக ஏதோ கிளாஸ் கேட்டோமா, ஏதோ உடன்படிக்கை செஞ்சோமா, வந்துட்டு போனோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்களுக்கு இது பொருந்துறது இல்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி, நாம சபையா அல்லது திரள் கூட்டமாங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, நாம என்ன மாதிரியான குணாதிசயங்களை வெளிப்படுத்துறோமோ அந்த குணாதிசயங்களை அடிப்படையாக வைத்துதான். சரிங்களா? அதாவது இந்த ரட்சிப்பாகிய பரமழைப்பினை பதவி பொருளை பெற்றுக்கொள்ள நாம என்ன மாதிரியான குணாதிசயங்களை வெளிப்படுத்துறோமோ அதை பொறுத்து நமக்கான பலன் அமையும். சரிங்களா? ஆனா பாருங்க, அப்போஸ்தலனாய் பவுல் நாம ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் வேற ஒரு காரணத்தை முன்வைக்கிறார். வசன வாசிங்க, எபேசி 2:9 வசனங்கள் 8:9 வாசிங்க.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல.
பாருங்க, அப்போஸ்தலனாய் பவுல் நாம எதை வச்சுதான் ரட்சிக்கப்பட்டோம் சொல்றாரு? தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு. பாருங்க, இதுக்கு முன்பு வரைக்கும் நம்ம எதனால ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தினாலே குணாதிசயங்களுடைய வளர்ச்சியை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம், லட்சிக்கப்படுறோம்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க என்ன சொல்றாருனா, அப்போஸ்தலன் பவுல் தேவ கிருபையினாலே லட்சிக்கப்பட்டீங்கிறார். மேலும் சொல்றாரு, மேலும் இது எதுவும் உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சரி, ஈவுன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு பரிசு பொருள். அப்ப இந்த ஒரு பரிசு பொருள் தேவனால் மட்டுமே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அதனாலதான் இப்ப நமக்கு என்ன கேள்வி எழும்புதுன்னா, இந்த பரிசு பொருள் தேவனால் மட்டுமே நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த ஒரு பரிசு பொருளுக்காக நம்முடைய தரப்புல இருந்து நாம எதுவுமே செய்யறது இல்லையா? நம்முடைய கிரியை, நம்முடைய கேரக்டர் என்னாச்சு? இதுல இன்னொரு வார்த்தையா போசுற போல் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னா, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்லன்னு. அதாவது ஒருத்தர் கூட நான் காண்பித்தேன் பாருங்க கேரக்டர், நான் காண்பித்தேன் பாருங்க கிரி. ஸோ என்னுடைய கேரக்டர்னாலதான் தேவனுடைய இவை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பெருமை பாராட்டி கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப நாம ரட்சிப்படைய நம்முடைய பங்கு முக்கியமா அல்லது தேவனுடைய பங்கு முக்கியமா? பாருங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிச்சயமா இது ரெண்டு பேருடைய பங்குமே முக்கியம்தான். ஸோ அதனாலதான் பாடத்தின் தலைப்பு என்ன வச்சோம், ரட்சிக்கப்படுதலின் மனித வேலைகளும் தேவனுடைய வேலைகளும். பாருங்க, அப்ப நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, என் ஒருத்தருடைய முயற்சியினாலதான் நான் அந்த பரமழைப்பினை பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன். ஏன்னா ரெண்டு தரப்புல இனிமே வேலை செஞ்சாதான் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த பரிபூர்ண ரட்சிப்புக்குள்ள கடந்து போக முடியும். சரி, இப்ப இன்னொரு கேள்வி, ஏன் என்னால தேவனுடைய பங்கு இல்லாம ரட்சிப்படைய முடியாது? பாருங்க, இப்ப வந்துட்டு நம்ம கேரக்டர் காண்பிக்கணும். ஆனா அப்படி காண்பிக்கூடிய கேரக்டர் யாருக்கு ஏற்புடையதா இருக்கணும்? தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கணும் இல்லைங்களா? இருக்கணும். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்ப நாம வந்துட்டு ரட்சிப்படைய எதுதான் முக்கியம் சொல்றோம்? குணலட்சியங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லி அதை நம்ம வெளிப்படுத்தியும் அங்க காண்பிக்கிறோம். பட் இதை அங்கீகரித்து அதை அளவீடு பண்றது யாரு அப்படின்னா தேவன் இல்லையா? தேவன் தேவன் தான் அதை அளவீடு பண்ணணும். அதுதான் என்ன செய்யணும், நீ என்ன மாதிரியான எப்படிப்பட்ட கேரக்டர் குணாட்சி காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் அதை பார்த்து மாறுபடணும். பாருங்க, அப்படி மாறுபடக்கூடிய அந்த விஷயத்துல அது பாஸ் மார்க்கா இருக்கணும். அப்படி நம்ம பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்முடைய கேரக்டர் தேவனுடைய பார்வையில மென்மேலும் என்ன இருக்குங்க, வளர்ச்சி அடையணும். அது எப்படிப்பட்ட வளர்ச்சின்னா, தேவனிடத்துல போய் நிற்கிற அளவுக்கு ஒரு தகுதி அடைந்த வளர்ச்சியாக அது இருக்கணும். அதாவது தேவ சமூகத்துல போய் நின்று, தேவனே குறிப்பிடார் விளக்க பகுதி வாசிங்க. தேவனுக்கு முன்பாக,
தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக காண்பிப்பதற்குரிய கிரியை நடப்பிக்கும் சந்தர்ப்பம் மனிதனாக நமக்கு இல்லை.
பாருங்க, தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் நீதிமானா காண்பிக்கூடிய குணாதிசயம்ங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஒரு குணாதிசயத்தோடு ஒரு சராசரி மனிதனாக தேவன் முன்னாடி போய் நிற்பதற்கு தகுதி இல்லைங்கிற, ஏன் இல்லைன்னா, இது ஆங்கிலத்துல ரொம்ப அருமையாக இருக்கு, வாசிங்க.
God who is perfect is not pleased to receive anything imperfect, either works or anything else.
பாருங்க, நாம யார்கிட்ட போய் நாம கேரக்டர் காண்பிக்க போறோமாமா, அவர் எப்படிப்பட்டவராமா? பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் இல்லையா? அப்படின்னா அவர் முன்னாடி எந்த விதமான பழுதுமே இருக்காது. அதனால தான் வசனம் பார்க்கிறோம், தீமையை பார்க்காத சுத்த கண்ணனு. அப்படி ஒருவேளை அதை மீறி அவர் பார்த்தார் அப்படின்னா தீமை செய்தவங்க என்ன ஆவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க இல்லையா, காணாமல் போயிடுவாங்க. அப்ப அவர் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டர் வேணும். அதைத்தான் இங்க சொல்றாரு, நீங்க என்ன மாதிரியான குணாதிசயங்களை காண்பிச்சிட்டாலும் அதுல எப்படியும் சில குறைகள் இருக்கும். அப்படி குறைப்பட்ட குணலட்சணங்களை கொண்டு போய் இதுதான் என் கேரக்டர்னு சொல்லி தேவன்ட போய் காண்பித்தோம் அப்படின்னா தேவன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்படி ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வச்சுட்டு அழைப்புல நாம நடந்து போக முடியாது. சரி பிரதர், அப்ப கேரக்டர் தான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னா கேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அப்ப எப்படி என்னுடைய கேரக்டரை கொண்டு போய் தேவன் முன்னாடி காண்பித்து நான் எப்படி பரிசு கொள்வது, பெற்றுக்கொள்வது? பாருங்க, அப்படி கேட்டா தேவன் அதுக்குன்னு சில நிபந்தனைகள் வச்சிருக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த சராசரி இயற்கையான மனித சுபாவத்தை விட்டுட்டு முதல்ல தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போகும். சரி, அப்படி தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போகணும்னா தேவனுக்குன்னு குடும்பம் ஏதாவது இருக்குதா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. சவர் எழுதிட்ட ஒரு விளக்க பகுதி வாசிங்க. தேவனுடைய குடும்பத்திற்குள்,
தேவனுடைய குடும்பத்திற்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் வரை நாம் செய்யும் எந்த வேலையும் ஏற்புடையதல்ல. பரிபூர்ணனா இருக்கக்கூடிய தேவனுக்கு அபூர்ணமான வேலையா இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிரியமானதல்ல.
இது அப்படி ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசிங்க.
Until we have been accepted into God's family, no works that we could do would be acceptable.
பாருங்க, until எது வரைன்னு கேட்டா, நம்மை தேவனுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வரைக்கும் நாம என்ன பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான குணாதிசயங்களை வெளிப்படுத்திட்டாலும் சரி, அது நம்மை பரமழைப்புக்கு கூட்டிட்டு போகும் அளவுக்கு தகுதியானதாக இருக்காது. அதாவது உதாரணம், 1000 பேருக்கு நீங்க சாப்பாடு போறேன்னு சாப்பாடு போட்டாலும் சரி, என்னோட சொத்து அநேக சொத்துக்கள் இருக்கு, இந்த சொத்தை பூரா நான் இல்லாத தானமா எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானமா எழுதி கொடுத்தாலும் சரி, மற்றும் நான் பிறர்கிட்ட அதிகமான அன்பு காண்பிக்கிறேன், அதிகமான இரக்கம் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்படி நீங்க என்ன மாதிரியான குணாதிசயங்களை வெளிப்படுத்திட்டாலும் சரி, பட் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வராம நீங்க எதை செஞ்சிட்டாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஸோ அதனாலதான் தேவன் நமக்கு வைக்கக்கூடிய முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, இந்த சராசரி மனித சுபாவத்தை விட்டுட்டு முதல்ல நீங்க என்ன செஞ்சிருங்க, என்னுடைய குடும்பத்துக்குள்ள வாங்கணும். ஆனா பாருங்க, அப்படி நாம தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போகணும்னா முதல்ல அந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கணும். அப்படி அவர் தெரிஞ்சவராக இருந்து அவர் என்ன செய்யணும், நம்ம உள்ளே அனுமதித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா. சரி, அப்படி தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்மை உள்ள அனுமதித்து ஏற்றுக்கொள்வது யாராக இருக்கும் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்ம எப்படி பழகுவோம், அண்ணே அக்கா அம்மா அப்பா அங்கிள் இல்லை ஏதோ ஒரு என்ன செய்வோம், ஒரு உறவு முறை என்ன செய்வோங்க, சொல்லித்தான் அவர்கிட்ட நம்ம ஒரு உறவு முறை ஏற்படுத்திக்கோம் இல்லைங்களா. பாருங்க, இந்த ஒரு உறவு முறையை ஏற்படுத்திக்காம நம்ம எவரொரு வீட்டுக்குள்ளையும் உரிமையோடு போக முடியுமா, முடியாது. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு உறவு முறை அவசியம் தேவை இருக்கு. பாரு, இதே போல தான் தேவனுடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம உரிமையோடு வரணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். ஆனால் அப்படி அவர் விரும்பிட்டாலும் அந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்மை உள்ள அனுமதித்து ஏற்றுக்கொள்வது யாராக இருக்கும். ஒரு வசன வாசிங்க, கலாத்தியர் 4:6 வாசிங்க.
மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
பாருங்க, நாம தேவனே குடும்பத்துக்குள்ள நுழையணும்னா முதல்ல அந்த குடும்பத்துக்குள்ள நாம என்னவாக மாறணுமாமா, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்படின்னா பாருங்க, அவரை குமாரனை கொண்டுதான் நம்ம உள்ள போகிறோம். பட் நம்ம உள்ள அனுமதிக்கிறது யார் அப்படின்னா அது பிதாவாகிய தேவன் தான். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான் அப்படின்னா தேவன் சொல்றாங்க, நீங்க என்னுடைய குடும்பத்துக்குள்ள வரணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குதா, அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யுங்க, என்னைய அப்பான்னு கூப்பிடுங்கிற. பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய அப்பான்னு கூப்பிடுங்கன்னு பிதா நம்மளை விரும்பி கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு. பிதா மட்டும் நம்ம அப்படி கூப்பிடக்கூடிய அந்த ஒரு அனுமதியை கொடுத்துட்டார் அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இணைஞ்சிடலாம். எபேசியர் 2:19 வாசிங்க.
ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து.
பாருங்க, அப்படி நாம தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா இனிமேல் நம்ம யார் இல்ல, அந்நியரும் இல்ல பரதேசிகளும் இல்ல, மாறாக பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் விசேஷமாக தேவனுடைய வீட்டாருமாக இருக்கிறோம். சோ இப்படி நாம தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் நம்முடைய கேரக்டர் குணாதிசயங்களை தேவன் கண் நோக்கி பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாலும் பாக்குறது இல்ல. எப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள யார் வீட்டுக்குள்ள உள்ள நுழைறோமோ அப்பதான் நம்முடைய கேரக்டர் குணாதிசயங்களை தேவன் பார். ஆனா பாருங்க, அப்படி நாம் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இணைந்து ஒரு அங்கமாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அங்க நம்ம இஷ்டத்துக்கு நாம செயல்பட முடியுமா, அப்படி ஒருவேளை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செயல்படணும்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. உதாரணத்துக்கு இதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களே எடுத்துக்கோமே, அருகாமை வீட்டுக்கே போறோம், போனா அங்க இருக்கும் நல்ல பெட்ல நல்ல அழகாக சோபா சோபான்னு குளிச்சுங்க, அவங்களுடைய பெட்ல நம்ம இஷ்டத்துக்கு படுத்து புரளறோம், வீரம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் எடுத்து நாம மாட்டிக்கிறதும் தின்பண்டமெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்த தின்பண்டம் எடுத்து நாம திங்கிறதுமா இருந்தா உடனே அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லிடுவாங்க, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இதே போலதான் தேவனுடைய வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் சில விஷயங்கள் இருக்குது. மேலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்த பின்பும் நாம கடைபிடிக்க வேண்டிய சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அவைகளை நாம அவசியம் கடைபிடித்தே ஆகும். சரி, அங்கிருந்து கொண்டு எப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை நாம கடைபிடிக்கணும் பாருங்க. நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, இப்போ எதுக்காக தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா குணலட்சியுடைய வளர்ச்சி மற்றும் கிரியை காண்பிக்கணும். ஸோ இதை நம்ம சுலபமாக நம்ம சொல்லிடுவோம், பதிலாக நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பாருங்க, பிரதர் வந்துட்டு அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் சொல்றார், ஒரு விளக்கப்போதி வாசிங்க. ஆனால் நாம்
கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினால் நமது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்று அர்ப்பணத்தினாலும் ஆவியின் ஜெனிப்பித்தலினாலும் தேவனுடைய குமாரர்களான பிறகு தேவனுக்கு பிரியமான வேலையை செய்வதற்குரிய காலம் வருகிறது. ஏனெனில் அப்பொழுது தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறோம். மேலும் இந்த ஜெனிப்பித்தலினால் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவி தன்னை காண்பிக்கவும் சில வேலைகளை செய்யவும் இப்பொழுது சந்தர்ப்பம் பெறுகிறது. வேறு வார்த்தைகளில் சொல்வோமானால், ஒரு அபூர்ண மனிதனாக நமது இரட்சிப்புக்காக கிரியை நடப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக இதை செய்ய முடியும்.
பாருங்க, இந்த ரட்சிக்கப்படுதலோட காரியங்கள் பற்றி இங்க சகோதரர் முதல்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அது கிரியையினால் அல்ல. அப்ப இந்த ரட்சிப்புக்கான முதல் படி எது அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை விசுவாசிக்கூடிய விசுவாசத்தினால நமது பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற்று அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்த நாம தேவனுடைய குமாரர்களாக அவருடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அங்கத்தினருமாக ஆயிடுறோம். இப்படி வந்துட்டவர்களே அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அர்ப்பணத்தினாலும் ஆவியினாலும் ஆவியின் ஜெனிப்பித்தினாலும் தேவனுடைய குமாரர்களாகணும். சரி, என்ன மாதிரி அர்ப்பணம்னு கேட்டா, பாருங்க, நாம எப்ப தேவனுடைய வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோமோ அதுல இருந்து என்னுடைய சொந்த விருப்பம் சொல்லிட்டு எதையும் செய்யாம பிதாவுடைய விருப்பத்தை மாத்திரமே செய்வது. சோ இதுதான் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பை நாம மனதார நாம செய்துட்டோம் அப்படின்னா தேவன் நம்மை ஆவியினால் ஜெனிப்பிப்பான். சரி, இப்ப ஒரு கேள்வி, நம்ம ஆவியினால் எப்ப ஜெனிப்பிக்கப்படுறோம் அப்படின்னா, தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது, வரும்போது, சரிங்களா? சரி, அப்படி தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்தால் அது நடக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மை நாம முழுமையாக அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் போதுதான் தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அந்த அர்ப்பணிப்பும் தேவனுடைய ஆவியும் இணையும் போது நமக்குள்ள ஒரு கரு உருவாகுதல் நடக்குது. அந்த கரு உருவாகுதல் செயல்படும் ஆரம்பிக்கும் போதுதான் அதன் நிமித்தமாக நாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். பாரு, இப்படி நாம ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகுதான் நம்மிடத்துல இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளையும் கேரக்டரையும் தேவன் கண் நோக்கி பார்ப்பார். சோ இப்படிதான் அபூரணமான ஒரு மனுஷன் பரிபூர்ணமான தேவன் கிட்ட தன் கேரக்டரை காண்பிக்கக்கூடிய அந்த குண பண்புகளை பெற்றுக்கொள்கிறார். அதான் இங்க பிரதர் சொல்றாரு, அர்ப்பணத்தினாலும் ஆவியின் ஜெனிப்பத்தினாலும் தேவனுடைய குமாரனான பிறகு அப்படின்னா, அர்ப்பணித்தல்ங்கிறது ஒரு பாகம், அடுத்து ஆவினால் ஜெனிப்பித்தல்ங்கிறது இன்னொரு பாகம். இதன் பிறகுதான் நாம தேவனுடைய குமாரர்களாக ஆகிறோம். அப்படி ஆவதனாலதான் நாம நம் தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த உரிமையை கூட நாம அங்க பெற்றுக்கொள்கிறோம். இப்படி இந்த உரிமை பெற்ற பிறகுதான் தேவனுக்கு பிரியமான வேலைகளை செய்வதற்குரிய காலமும் வருது. பாரு, இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாம, அதாவது தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்து இப்படிப்பட்ட நல்லடத்தை நாம காண்பிக்காம நான் ஒரு இயற்கையா நல்ல மனிதராக இருக்கிறேன், நல்ல மனிதராக இருக்கேன் அப்படி இருந்தாலே போதும், தேவன் என்னை மகிமை கூட்டிட்டு போவார்னு நினைத்தோம் அப்படின்னா ஏமாட்டோம்னா நெஞ்சும். அப்ப தேவன் தனக்குரியவராக ஒருத்தரை எப்பதான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா அவருடைய வீட்டுக்குள்ள வந்த பின்புதான். சரி, இப்ப நம்ம தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டோமா வரலையா? இப்ப நாம தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டோமா வரலையா? பாருங்க, இந்த கேள்வி கண்டிப்பா நமக்கு எழுதுங்க. நாம தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டோமா வரலையாங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நமக்குள்ள எழும்பும். அதாவது அர்ப்பணிப்பு இல்லாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. அப்படி ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படலைன்னா நாம பண்ணிட்ட உடன்படிக்கையும் செல்லுபடி ஆகுது. அப்படி அந்த உடன்படிக்கையே செல்லுபடி ஆகலைங்கிற போது நமக்குள்ள ரட்சிக்கப்படுதலே ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த ரட்சிக்கப்படுதலே ஆரம்பிக்காத போது அது முழுமை பெறவும் முடியாது. அதான் இங்க சகோதரர் சொல்றாரு, மேலும் இந்த ஜெனிப்பத்தினால் நமக்குள் இருக்கிற பரிசுத்தாவி தன்னை காண்பிக்கவும் சில வேலைகளை செய்யவும் இப்பொழுது சந்தர்ப்பம் பெறுகிறது. அதாவது இத்தனை படிநிலையில் நாம கடந்து வரும்போதுதான் தேவனுடைய வேலைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குதுங்கிறார். சரி, இந்த ரட்சிப்படுதலை ப்ராசஸ்ல முதல் படிநிலை என்ன? ரட்சிப்படுதலை ப்ராசஸ்ல முதல் படிநிலை என்ன? விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்படுதல், சரிங்களா? இரண்டாவது படிநிலை என்ன? தியாக பலியோடு கூடிய அர்ப்பணிப்பு. மூன்றாவது படிநிலை என்ன? ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல். நான்காவது படிநிலை என்ன? இவைகளை தொடர்ந்து குணலட்சியினுடைய வளர்ச்சியை நாம காண்பிக்கணும். பாருங்க, அப்படி நாம காண்பிச்சுட்டா நாம தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம். ஆக இதுதான் ஒரு சரியான படிநிலை. இப்படி இந்த படிநிலை கரைக்காமலே நாம பரலோகம் போயிடுவோம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு கற்பனையான எண்ணம். சரி, இப்ப நம்ம பார்த்துட்ட இந்த நான்கு படிநிலைகள்ல நம்முடைய மனித வேலைகள் என்ன, இதுல புது சிருஷ்டியுடைய வேலை எதுன்னு சொல்லிட்டு சற்று நாம என்ன செய்யலாம், பிரிச்சு பார்க்கலாம். பாருங்க, புது சிருஷ்டியுடைய அழைக்க தேவன் அதற்கென்று சில வாய்ப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறார். அதுல முதல் வாய்ப்பு எதுன்னா வசன வாசிங்க, பிலிப்பிய நான்காம் அதிகாரத்துல வசனம் 13 அந்த வசனத்துடைய பிற்பகுதியை முதல்ல வாசிங்க.
எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமா இருக்கு, சொல்லுவோம் இல்லையா, இருக்கு. பட் கேள்வி என்ன அப்படின்னா, நாம ரட்சிப்புக்குள்ள போவதற்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னா அப்படி சொல்லவும் கூடாது. பார்க்க போறேன், ஏன் ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டோம்னா அப்படின்னா, நிச்சயமா இதனோட கூட ஒன்று சேரணும். என்ன சேரணும் கேட்டா, இப்ப அந்த வசனத்துடைய முற்பகுதியை வாசிங்க.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே,
பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உதவி இல்லாம நாம எங்க போக முடியாது? தேவனுடைய குடும்பத்துக்குள்ள போக முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா, ஒருத்தர் முதல்ல எதை விசிக்கணும்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடுபலிய விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அப்படி விசுவாசத்தோடு இல்லாம அவருடைய அந்த ஈடுபலியுடைய சத்தியத்தினால பாவிகளா இருக்கக்கூடிய நாம பாவங்களை கழுவப்படணும். இப்படி நாம விசுவாசித்து பாவங்களை கழுவப்பட்டால் மாத்திரமே தேவடைய குடும்பத்துக்குள்ள போக முடியும். ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 1 Corinthians 6 வாசிங்க.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக.
பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன் இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படி இந்த வாய்ப்பை பெற்று தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நாம் வந்திருக்கும் போது, முதல் நாம எப்படி இருக்கோம்? ஆமா, ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறோம். இதுதான் ஒரு சமயம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிக்கிறது மட்டும் சொன்னாங்க, ஒருத்தர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். ஸோ இப்படிதான் நாமும் இப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள அங்க வந்துட்டோம். அப்படி வந்துட்ட நாம ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறோம். இனி இந்த குழந்தை வளர்ந்து மாம்சத்துல ஒரு நாள் மறித்து உயிர்த்தெழுதல் மூலியமாக ஆவியுடைய சரீரத்துல அங்க பிறக்கணும். அப்படி அது பிறக்கணும்னா, அந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு தனக்குரிய வேலை எதுவோ அதை சரியா செய்யும், அதை மிக சரியா செய்யும். அப்படி அந்த குழந்தை தனக்குரிய வேலை எதுவோ அதை சரியா புரிந்து கொண்டு சிந்திச்சு அப்படின்னா, தேவன் அவர் அதுக்குரிய வேலை என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். பாருங்க, இப்படியா இந்த ரெண்டு பேருடைய வேலையும் ஒன்று சேரும் போதுதான் ஒருத்தருடைய ரட்சிக்கப்படுதலானது அங்க முழுமை பெறுது. சரி, அப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நாம் வந்துட்டோம், ரைட்டு. அப்படி வந்துட்டு நாம தேவனுடைய குடும்பத்துல இருந்து வேலை செய்யணும், என்ன எதை செய்யணும் அப்படி சொன்னா, என்ன வேலை செய்யணும்? ஏன்னா தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டு என்ன செய்யணும்? நமக்குரிய வேலை எதுவும் அதை சரியா செய்யணும். அப்படி அதை சரியா செய்தாதான் தேவன் நமக்குரியதை செய்வான்னு சொல்லி சொல்லும் போது நாம என்ன செய்யணும்? நாம செய்ய வேண்டியது செய்யல அப்படின்னா, நிச்சயமா தேவன் நமக்குரியதையும் செய்யவே மாட்டான். அப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்ட நாம என்ன வேலை செய்யணும் பாருங்க. இதை பற்றி சௌர எழுத்துக்கள்ல வாசிக்கலாம். ஒரு குழந்தையானது வாசிங்க, ஒரு குழந்தையானது,
ஒரு குழந்தையானது தனது அங்க அசைவுகளை பெறும் வரை எப்படி பலம் பெறாதிருக்கிறதோ, அதே போல புது சிருஷ்டியானது அதன் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக இருக்கவோ பலம் பெற, பலம் மற்றும் குணலட்சணத்தில் அபிவிருத்தி அடையாமலோ இருக்கிறது.
பாருங்க, இப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது அது எப்படி இருக்கும்? அது நல்லா பலமா திறசாலியா இருக்குமா? எந்த வலிமையும் இருக்காது இல்லையா? இப்படி எந்த ஒரு பலனும் வலிமையும் இல்லாதனால அதனுடைய அங்கங்கள்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப லகுவா வீக்காக தான் இருக்கும். இதே போலதான் நாமும் இந்த அழைப்புகளை கடந்து வரும்போது இருக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, கரண்ட்ல இதை கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு எதிர்பாரமா தான் இருக்கு. அதாவது உள்ள நுழை நல்ல ஃபாலோ பண்ணலாம் கேட்டா, அப்படி உள்ள நுழையும் போது அப்படி பலனோடு பயங்கர பலனோடு இருப்போம். பட் உள்ள வந்ததுக்கு பின்பு அங்க சில சம்பவங்கள், ஏதோ ஒண்ணு, ஏதோ சில சம்பவங்களை பார்க்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்துட்ட பலன் அப்படியே குறைஞ்சு போயிடுது, அப்படியே குறைஞ்சு போயிடுது. பாருங்க, அது குழந்தை அப்படிங்கிறதுனால வரதில்லை, அந்த உடம்புக்குள்ள ஏதோ வியாதி வந்துருச்சு, வந்ததுனால வருது, அதனால பலன் குறைஞ்சு போயிடுது. ஆனாலும் நாம குழந்தைகள் தான். அதான் இங்க பிரதர் சொல்றாரு, தொடர்ந்து அதே வாசிங்க. நமது அர்ப்பணத்தின் போது, அடுத்து நமது அர்ப்பணத்தின் போது,
நமது அர்ப்பணத்தின் போது கர்த்தரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் போது நாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம்.
பாருங்க, நாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது நாம் எதை பெற்றுக் கொள்கிறோமாமா? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினா என்ன? தேவனுடைய வல்லமை, சரிங்களா? சோ இந்த வல்லமை தான் நான் அர்ப்பணத்தின் போது அங்க தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அங்க கொடுக்கிறார். தொடர்ந்தாலே வாசிங்க. ஆனால் இந்த புது சிருஷ்டி,
ஆனால் இந்த புது சிருஷ்டியின் வித்து நீண்ட நாட்களுக்கு அமைதியாக இருக்க முடியாது. அது உணவினாலும் சத்துள்ள ஆகாரத்தினாலும் வளர வேண்டும்.
பாருங்க, தேவனுடைய வல்லமை வாங்கிட்டு சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அது உணவினாலும் சத்துள்ள ஆகாரத்தினாலும் வளரணுங்கிறார். அடுத்து தொடர்ந்து அதே பகுதி வாசிங்க. ஆரம்பத்தில்,
ஆரம்பத்தில் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறோம். புது சிருஷ்டியாக நாம் பயிற்சி செய்வதன் மூலம் நாம் பலம் பெறுகிறோம்.
பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்து முதல்ல நம்முடைய பாத்திரத்தன்மையை வெளிப்படுத்துறோம். அப்படி வெளிப்படுத்தும் போது இது தேவனாலும் அங்க ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்படி அது ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல தான் அவருடைய குடும்பத்துக்குள்ளே நாம அங்க சேர்க்கப்படுறோம். அப்படி சேர்க்கப்பட்ட நாம முதல்ல ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைய போலதான் இருக்கிறோம். அப்படி நாம குழந்தையாக போய் இருக்கும்போது நம்முடைய பங்கு என்னங்கிறது தான் இங்க சவர குடிக்கிறார். என்ன நம்முடைய பங்கு? ஏன்னா நம்ம முதலே பார்த்துட்டோம், நம்முடைய வேலை எதுவோ அதை செய்யாம தேவன் அவருடைய வேலை எதுவோ அதை நமக்கு செய்ய மாட்டார். அப்ப நம்முடைய வேலை, நம்முடைய பங்கு என்ன என்ன தெரியுங்களா? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருத்தல். ஏன்னா பாருங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய வாஞ்சை எதன் மீது தான் இருக்கும்? பால், ஆகாரம் இல்லையா? அதுதான் இங்க சவர் குறிப்பிடுறார். அர்ப்பணிப்புக்குள்ள வந்து புதிதாய் பிறந்துட்ட குழந்தையுடைய வேலை அல்லது பங்கு என்னன்னு கேட்டா, திருவசனமாகிய களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருத்தல். சரி, வாஞ்சைனா என்ன? பாரு, இந்த வாந்திய ஒருத்தர் காண்பிக்கல அப்படின்னா தேவன் அவருடைய பங்கு எதுவோ அது அந்த குழந்தைக்கு செய்ய மாட்டார். அப்ப வாந்தியனா என்ன? சரி, எதன் மேல் வாந்தியா இருக்கணும் பார்க்கிறோம் அப்படின்னா வசனத்தின் மீது இருக்கணும் இல்லைங்களா? சரி, வசனத்தின் மீது வாந்தியா இருப்பதுன்னா என்ன? என்ன நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அனுபவங்கள் கடந்து போயிட்டாலும் சரி, தேவனுடைய வசனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு வாந்தை, பசி, தாகம், அதை மட்டும் விட்டுடவே கூடாது. பாருங்க, உதாரணத்துக்கு நாம எல்லாம் அப்பப்ப சபை கூடி வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி வரும்போது அங்க உள்ள ஒரு சிலர் மீது ஏதோ ஒரு விதத்துல ஒரு வருத்தமோ கோபமோ உண்டாயிருச்சு வந்துருச்சு. உடனே இந்த மாம்ச சிந்தை என்ன யோசிக்கும் தெரியுங்களா? நான் எப்படியாவது இந்த சகோதரனுக்கு தண்டனை கொடுக்கணும். எப்படி தண்டனை கொடுக்கலாம்? நான் என்ன செய்யறேன், வராம நான் வீட்டிலே இருந்துறேன். அப்படி வீட்டுல இருந்துட்டேன்னா நிச்சயமா இந்த சகோதரன் என்ன செய்யணும், என்னை தேடி வரும், என்னை தேடி வரட்டும். அப்படி தேடி வரட்டும் சொல்லிட்டு அந்த சகோதரனுக்கு தண்டனை கொடுக்கிறான்னு நினைச்சுக்கோ. பாருங்க, இதுவும் இல்லை அப்படின்னா சிலர் என்ன செய்வானா, சபைக்கு ரோபோட் மாறி ஒரு உணர்ச்சியற்றவர்களாக அங்க வந்துட்டு போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஏன்னா பாத்தீங்கன்னா, சபையில யாரோ ஒரு மீது ஏதோ ஒரு விதமான கோபம், ஏதோ ஒரு வெறுப்பு உண்டாயிடுச்சு இல்லையா? சோ அதை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான சில முயற்சிகள் அங்க நம்ம கையாளுவோம். பட் இதை கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு சகோதரனுக்கு தண்டனை கொடுக்கிறான்னு நினைச்சு ஆவிக்குரிய கூடுகை கட் பண்ணாலோ, அல்லது ஒரு உணர்ச்சியற்ற நிலையில சபை கூடுகைகளுக்கு வந்து போயிட்டு இருந்தாலோ, அதனால நஷ்டம் யாருக்கு தான்? நமக்கு தான் இல்லைங்களா? பாருங்க, இது ஒரு மோசமான வியாதி. இந்த ஒரு வியாதி ஒருவருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை மேலும் வளராம அது செத்து போவதற்கும் வாய்ப்புகள் அங்க இருக்கு. அப்ப தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டு அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. முழுக்க முழுக்க அதனுடைய ஒரே வாஞ்சை, ஒரே நோக்கம், ஒரே விதமான விஷயம் என்ன அப்படின்னா, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் மீது மட்டுமே இருக்கணும். சப்போஸ் ஒருவேளை இந்த ஒரு வாஞ்சை ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனத்துல இருந்து எந்த ஒரு விதமான ஒரு பலனையுமே எதிர்பார்க்க முடியாது. மேலும் நமக்கான எந்த உதவிக்காகவும் தேவன்கிட்ட போய் நிற்கவும் முடியாது. அப்படியே போய் சொன்னோம் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன பதிலாக தான் இருக்கும் அப்படின்னா, நீங்க முதல்ல வசனத்தின் மீது, திருவசனத்தின் மீது வாந்தியாக இருங்கிறார். ஏன்னா நம்முடைய பங்கு எதுவோ அதை செய்யாம தேவன் அவருடைய பங்கை நமக்கு செய்ய மாட்டார். ஆனா பாருங்க, சில குழந்தைகள் இந்த வாந்தி நிமித்தம் தன் வாழ்க்கையினுடைய அநேக ஆசைகளை விட்டுட்டு வந்திருப்பாங்க, விட்டுட்டு வந்திருப்பாங்க. விசேஷமா இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை எந்த குழந்தைகிட்ட இருக்குதோ அவர்களுக்குள்ள ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதனுடைய ப்ராசஸ் படுபயங்கரமான வளர்ச்சி நிலையில அங்க காணப்படும். இவ்விதமாக அவர்கள் இருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தேவன் பார்ப்பார். நான் விரும்பிட்ட பிள்ளை இவங்க தான், நான் எதிர்பார்த்த பிள்ளை இவங்க தான். அப்ப இந்த ஒரு வாங்க இல்லாம பெயருக்காக நாமும் சபை கூடி வந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நாமும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களே. அப்படி ஒரு பெயருக்கான கிறிஸ்தவர்களாக நம்ம இருந்தா தேவன் நம்மிடத்துல எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டார். மேலும் இந்த ஒரு வாஞ்சை இல்லாம நாம எப்பேற்பட்ட குணச்சனை வெளிப்படுத்திட்டாலும் அதனால ஒரு பலனுமே இல்லை. சரி, இப்ப சொல்லுங்க, வாஞ்சைனா என்ன அர்த்தம்? நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, எண்ணம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு திருவசனத்தின் மீது மட்டுமே நம்முடைய வாஞ்சை காணப்படும். அப்படி காணப்பட்டா படிப்படியா நம்முடைய கேரக்டர் என்ன செய்யுங்க, எந்த அளவுக்கு வசனத்தின் மீது வாஞ்சை வைக்கிறோமோ, தாகம் வைக்கிறோமோ, அவர் வைக்க வைக்க நம்முடைய கேரக்டர் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து அப்படியே வளர்ச்சி ஆகும், டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகும்போது தேவன் அவருடைய தரப்புல இருந்து ஆவியினுடைய அனலை நமக்கு மேலும் 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 அதிகமாக கொடுத்து கொண்டே வருவார். இதை விட்டுட்டு நாம வேற எதை செய்தாலும் நல்லதுன்னு எடுத்துக்குவா, பட் வந்துட்டு அது பொருட்படுத்த மாட்டோம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், முதல்ல உங்க தரப்புல இருந்து வாஞ்சைய காட்டுங்கன்னு சொல்லிடுவார். பாருங்க, அப்படி திருவாசனம் என்னும் ஞானப்பாளின் மீது சரியான வாஞ்சையை நாம காண்பித்தால் மட்டுமே அது நம்மை கேரக்டர் காண்பிக்க வைக்கும். அந்த கேரக்டரை கொண்டுதான் இவர் ரட்சிப்புக்குரியவர்னு சொல்லி தேவன் நம்மை கன்ஃபார்ம் பண்ணி சீல் குத்துவார். அப்ப இந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரத்து கொள்ளணும்னா அதுக்கு நாம தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும். சரி, வேலை செய்யணும் ரைட்டு, எதை வச்சு வேலை செய்யணும் கேட்டா சவுடைய விளக்க பகுதிகள் வாசிங்க. புது சிருஷ்டியானது,
புது சிருஷ்டியானது தனது பழைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதை தனது வேலைக்காரனாக்குகிறது. பழைய சரீரமானது ஒரு பலியாக கொடுக்கப்பட்ட பிறகு சட்டப்பிரகாரம் அது மரித்திருக்கிறது. ஆனால் நாம் போதுமான அளவு விருத்தி அடைந்து உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெருமளவும் இங்கு நமது கிரியை செய்து முடிக்கப்படும் வரைக்கும் புதிய சரீரத்தின் உரிமையாக பழைய சரீரத்தை பெற்றிருக்கிறது.
பாருங்க, இந்த புது சிருஷ்டியானது எதை எடுத்துக்கிட்டாமா, பழைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதை என்ன பண்ணுதாமா, தனக்கு வேலைக்காரன் ஆக்கி கொடுக்குதாமா. சரி, பழைய சரீரம் எங்க இருக்குது? இந்த மாம்சம் தான் பழைய சரீரம். இதைத்தான் அந்த புது சிருஷ்டி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணுதாமா, தனக்கு வேலைக்காரன் ஆக்கிக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இப்ப நம்ம இப்ப இப்படி வேற விதமா இப்படி ஒரு சிந்திக்கலாம். இப்ப இந்த மாம்சம்னு நமக்கு ஒண்ணு இல்லவே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி புது சிருஷ்டி வேலை செய்யும், மற்றும் அது எப்படி கேரக்டர் காண்பிக்கும்னு கேட்டா பாருங்க, அப்படி அது ஒரு வேலை கேரக்டர் காண்பிக்கணும்னா இந்த தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்த பின்பு எதை வச்சுதான் கேரக்டர் காண்பிக்க முடியும், இந்த பழைய மனுஷனை வச்சுதான் இல்லைங்களா. எப்படின்னு கேட்டா இந்த புது சிருஷ்டி பழைய சரீரத்தை தனக்கு வேலைக்காரன் ஆக்குறதன் மூலம் சில குணாதிசயங்களை கேரக்டர் காண்பிக்க செய்யும். ஏன்னா இந்த பழைய சரீரம் பலியாக அது ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால சட்ட பிரகாரம் அது என்ன ஆயிடுச்சு, மறிச்சிடுச்சு. அது அப்படி மறிச்சிட்டதுனால இந்த புதுசுடைய கேரக்டர் போதுமான அளவுக்கு விருத்தி அடைந்து, அதாவது உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெரும் அளவுக்கும் அது இங்க கிரி செய்து முடிக்கும் வரைக்கும் புதிய சரீரத்தின் உரிமையாகவே இந்த பழைய சரீரத்தை அது பெற்றுக் கொள்ளுகிறது. சரி, ஒரு கேள்வி, நம்முடைய இந்த பழைய மனுஷன் இப்ப யாருடைய சொத்து, யாருடைய சொத்து அப்படின்னா அது புது சிருஷ்டி சொத்தாயிடுது இல்லைங்களா. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா இந்த பழைய சிருஷ்டி புது சிருஷ்டிக்கு பணிவிட செய்யும் வேலைக்காரனாக ஆயிடுது. அப்ப இது வேலைக்காரனா வச்சுக்கிறதும் எஜமான வச்சுக்கிறதும் யார் கையில தான் இருக்குது, நம்முடைய கையில தான் இருக்கு இல்லைங்களா. சரி, தொடர்ந்து அடுத்த பகுதியை வாசிங்க. இந்த அபூர்ண பழைய சரீரத்தை,
இந்த அபூர்ண பழைய சரீரத்தை நாம் பெற்றிருப்பதனாலேயே நாம் மாம்சத்தில் இருக்கும் வரை கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை அணிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம்.
பாருங்க, பழைய மனுஷன் இல்லாம புது மனுஷன் என்ன செய்ய முடியாதாமா, கேரக்டர் காண்பிக்க முடியாது. பட் அப்படி காண்பிக்கப்பதற்காக தேவன் வந்துட்டு ஒரு விசேஷமான உதவி செய்யறார். புது மனுஷன் எப்படி காண்பிக்கிறதோ அதுக்கு ஒரு விசேஷமா உதவி செய்யறார். அந்த உதவி என்னங்கிறதா இங்க பிரதர் குறிப்பிடுறார். அதாவது இந்த அபூர்ண பழைய சரீரத்தை பெற்றிருப்பதனால இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவினுடைய நீதியினுடைய வஸ்திரத்தை நாம அணிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்படின்னா இந்த கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை யார் தான் நமக்கு தரா, தேவன் தான் தரா. விசேஷமா அவருடைய பாகத்துல இருந்து நமக்கு செய்ய வேண்டியது எதுவோ அது அருமையா எதுவோ செஞ்சிடற. அதுல அவர் எந்த விதமான குறையுமே அங்க வைக்கிறது இல்லை. ஆனா அதே சமயத்துல அந்த பழைய நம்ம கிட்ட இருக்கிறத தேவன் பார்ப்பாரான்னு கேட்டா அது பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பழைய மனுஷனுக்கு கிறிஸ்து என்னும் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து அதை என்ன செஞ்சிடறாரு, அழகா மறைச்சிடுறாரு, மூடிடுறாரு, மூடிடுறார். சோ அதனால நம்முடைய பழைய மனுஷன் புது மனுஷனுக்கு வேலைக்காரர், அடுத்து புது மனுஷன் தேவனுக்கு வேலைக்காரனாக ஆயிடுறார். இங்க குறிப்பா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் பழைய மனுஷனை நமக்கு வேலைக்காரனாக கொடுத்துட்டு அதை நாம எப்படி அடக்கி ஆளுகிறோம் சொல்லிட்டு அவர் அங்க பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை அந்த புது மனுஷன் கேட்கணும். அப்படி அந்த புது மனுஷன் கேட்பாருங்கிற நம்பிக்கையில தான் தேவன் நமக்குள்ள ஒரு புது சிந்தையை கொடுத்து அதன் மூலமாக அவர் அங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது பாருங்க, தேவனே டைரக்டா நமக்குள்ள வந்து வேலை செய்யறது இல்ல, மாறாக தேவன் அவருடைய சிந்தையை கொடுத்து நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். சரி, இப்ப சொல்லுங்க, தேவன் நமக்குள் வேலை செய்கிறாரா இல்லையா? நிச்சயமா வேலை செய்யறார் இல்லையா? சரி, எதன் மூலமா வேலை செய்யறான்னு கேட்டா நம்முடைய புது சிருஷ்டியின் மூலமாக வேலை செய்யறோம் சரிங்களா. சரி, நாமும் வேலை செய்கிறோமா இல்லையா? ஆமா, வேலை செய்கிறோம். சரி, எதன் மூலமா வேலை செய்யணும்னு கேட்டா நமக்குள் இருக்கக்கூடிய பழைய மனுஷனை அடிமைப்படுத்துவதன் மூலமாக வேலை செய்கிறோம். அதனாலதான் தேவன் என்ன பண்றாங்கன்னா, புது சிருஷ்டியின் மூலம் நம்முடைய பழைய மாம்சத்தை அழிக்கிறதுக்கு நமக்குள்ளாக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவர் மட்டும் நமக்குள்ள வேலை செய்யல அப்படின்னா நம்மளால நம்முடைய பழைய மனுஷனை அழிச்சிட்டு அதை புது மனுஷனுக்கு உண்டான வேலைக்காரனாக ஆக்கவே முடியாது. இதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 2:13 வாசிங்க.
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.
பாருங்க, தேவன் தான் நமக்குள்ள என்ன பண்றாராமா, தேவன் தான் நமக்குள்ள விருப்பத்தையும் உண்டு பண்றார், தேவன் தான் நமக்குள்ள செய்கையும் உண்டு பண்றான்னு சொன்னா இதை யாராவது மறுக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சரி, நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் தேவன் தான் உண்டு பண்ணான்னு சொல்லும் போது என்ன விருப்பத்தை என்ன செய்கையை தேவன் உண்டு பண்ணான்னு கேட்டா என்ன தெரியுங்களா? பாருங்க, நம்ம முதல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் போது நீதிமான் எனப்படும் நிலைக்கு வந்துடுவோம். இது நிமித்தம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து நிமித்தம் நித்தத்தினால நம்ம கழுவி அவருடைய குடும்பமாகி வீட்டுக்குள்ள நம்ம அங்க கூப்பிடுறார். அப்படி நாம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்பு நம்மை நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பரிசுத்தாவி கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவை கொண்டுதான் நாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படும். இப்படி ஜெனிப்பிக்கப்பட்டதுனால தேவன் நமக்குள் மறைந்திருக்கும் பழைய மனுஷனை அழிப்பதற்காக அவர் வேலை செய்கிறார். சோ இப்படிதான் நமக்குள் விருப்பத்தையும் தேவன் தான் உண்டு பண்றார், செய்யும் தேவன் தான் உண்டு பண்றார். பட் இப்ப நம்முடைய பிரதானமான வேலை என்ன அப்படின்னா, திருவசனமாகிய ஞானப்பாளின் மேல் வாஞ்சையா இருந்து புது மனுஷன் பழைய மனுஷனை தனக்கு வேலைக்காரனாக வைத்து கொண்டு அந்த ரட்சிப்புக்குரிய பாதையில கேரக்டர் காண்பிக்கணும். இதுல விசேஷமா திருவசனமாகிய அந்த ஞானப்பாளின் மேல் வாஞ்சை இல்லாம ஆவியினால் ஜெனிப்பிக்கல் படுதல்ங்கிறது நமக்குள்ள கட்டாயமா நடக்காதுங்கிறத நாம் தெளிவா புரிஞ்சிருக்கணும். இதுவரைக்கும் நாம வந்துட்டு நம்முடைய வேலை என்னன்னு பார்த்திருக்கோம், மற்றும் தேவனுடைய வேலைன்னு சொல்லும் போது விருப்பத்தையும் செய்கைகளையும் அவர் எந்த விதத்துல உண்டு பண்றான்னு நம்ம அங்க பார்த்தோம். ஆனாலும் அதுல ஒரு பாகம் மட்டும்தான் பார்த்திருக்கோம். பட் இதை காட்டிலும் தேவனுடைய பெரிதான வேலை ஒன்று இருக்கு. அந்த வேலையை அவர் எப்ப ஆரம்பிக்கிறான்னு கேட்டா, நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதற்கு முன்பே ஆரம்பிச்சிடுறார் அந்த வேலை. இப்படி ஆரம்பிச்சது நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்ததற்கு பின்பும் அந்த வேலை நமக்குள்ள தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். சரி, எந்த வகையிலன்னு சொல்லி கேட்டா ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 1:19 வாசிங்க.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
பாருங்க, மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னா யார் தான் மீட்கப்பட்டது? நாம தான் இல்லையா? நாம தான் மீட்கப்பட்டோம் இல்லைங்களா? சரி, நம்மளை யார் தான் மீட்டது? தேவன் தான் மீட்டார். யார் மூலமா மீட்டாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக, சரியா? பட் இப்ப கேள்வி என்னன்னா, இப்படி தேவன் நம்மை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறாருங்கிற ஒரு காரியம் நம்ம சத்தியத்திற்கு வருவதற்கு முன்பே நமக்கு தெரியுமா? நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அப்படின்னு இப்ப விசுவாசிக்கிறீங்களா? இது நாம அந்த சத்தியத்திற்குள்ள வருவதற்கு முன்பே நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நாம எப்படி கிறிஸ்துவை பற்றி விசுவாசிகளாக மாறினோம்? ஏன்னா பாருங்க, ஒரு காலம் வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கலாம், கந்தசாமியா இருந்திருக்கலாம் இல்ல கருப்பசாமியா இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு காலத்துக்கு முன்னாடி அவர்கள் கர்த்த இயேசு கிறிஸ்து பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா ஒன்னும் தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இப்ப நாம எப்படி கிறிஸ்தவர்களாக மாறினோம், விசேஷமா தேவன் தம்முடைய குமாரன் விலையேறப்பெற்ற நிமித்தத்தினால நம்ம எப்படி விலைக்கு வாங்கினார் பாருங்க. அப்படி கேட்டா தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, இந்த மனுஷன் என்னுடைய குடும்பத்துக்குள்ள வரணும், அப்படி வந்து இவங்க எனக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும், அந்த அர்ப்பணிப்பை நான் பார்த்து அவர்களுக்கு பரிசுத்தாவை கொடுக்கணும், இதன் மூலமாக அந்த ரட்சிப்படுதலில் அவங்க முழுமையாகும். பாருங்க, இந்த ஒரு ப்ராசஸ்ல முதல் படியே கிறிஸ்து யாருங்கிறத தெரியப்படுத்துறதும். இதை குறித்து சௌர் எழுதிட்ட ஒரு விளக்கப்பகுதி வாசிங்க. நமது வாழ்க்கையின்
சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகள் மூலமாக அவரது பிள்ளைகள் ஆகும்படியான வழியை நமக்கு காண்பித்தார்.
பாருங்க, இப்படிதான் ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்மளையோ அல்லது நமது முன்னோர்களையோ கண்டிப்பா கிறிஸ்து யாருன்னு சொல்லி அவர்களுக்கு அங்க தெரிய வச்சிருப்பா. இன்னும் குறிப்பா சொல்லிட்டா, ஒரு 5 அல்லது 10 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இப்ப நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்காக நம்முடைய மூதாதையர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அப்பவே அவர்களுக்கு தெரிய வச்சிருக்கிறார். ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல வைக்கணும், என்ன அப்படின்னா, அந்த மூதாதையர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு அர்ப்பணிப்புடைய காரியங்கள் பற்றி அவர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அது தெரியல. பட் இப்ப நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கா அப்படின்னா, இதுக்காகவே தேவன் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டாராமா, முன்பே அழைச்சிட்டார். பாருங்க, இந்த ஒரு அழைப்பை கர்த்தர் இயேசுவால் கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. இதை யாரால் மாத்திரமே கொடுக்க முடியுமா, பிதாவாகிய தேவனால் ஒருவரால் மாத்திரமே முடியும். இதைத்தான் சவர் எப்படி சொல்றாருனா, இதெல்லாம் தேவனுடைய வேலைன்னு. இது அப்படியே ஆங்கிலத்தில் இருக்கு, வாசிங்க.
All this is the work of God. And in the scriptures is called drawing and calling.
பாருங்க, தெளிவா சொல்றாரு, இந்த அழைப்புங்கிறது தேவனுடைய வேலை, இத கிறிஸ்து செய்ய முடியாது சொல்லிட்டு இதுக்கு ஒரு வசனமும் பிரதர் அங்க கோட் பண்றார். யோவான் 4:44 வாசிங்க.
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்.
பாத்தீங்களா, இது கிறிஸ்துவினுடைய வேலை இல்ல, பிதாவுடைய வேலை. சரி, இப்ப சொல்லுங்க, நாம விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டுட்டோமா? ஆமா. நம்மை நாம முழுமையா அர்ப்பணிச்சிட்டோமா? ஆமா. ஆவியினால் நாம ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோமா? ஆமா, அதுவும் விசுவாசிக்கிறோம். இப்படியே அடுத்து தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோமா? ஆமா, நுழைஞ்சிட்டோம். இப்படி நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம கேரக்டர் காமிக்கணும். ஆனா பாருங்க, இத்தனை ப்ராசஸுக்கு முன்பே நமக்கான வேலைய தேவன் என்ன பண்ணிட்டாராமா, எப்போவோ ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கர்த்தர் சொல்றாங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். பாருங்க, இந்த ஒரு இழுத்து கொள்ளுதல் இல்லாம ஒருத்தர் இந்த 4 ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. சரி, இப்ப இன்னொரு கேள்வி, அப்படி நாம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்து கேரக்டருக்கு அன்பிக்கும் போது அப்ப நம்மிடத்துல தேவனுடைய வேலை என்னவாக இருக்கும்? அதாவது நம்ம ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்து கேரக்டர் காண்பிக்கும் போது அப்ப நம்மிடத்துல தேவனுடைய வேலை என்னவாக இருக்கும் பாருங்க. அந்த ஒரு வேலைய கிறிஸ்துவும் செய்ய முடியாது, நாமும் செஞ்சுக்க முடியாது. அந்த ஒரு வேலைய தேவன் ஒருத்தரால் மாத்திரமே செய்ய முடியும். அப்படி தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த வேலை என்ன வேலை? வசனம் வாசிங்க, யோவான் 15:2.
எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
பாருங்க, கர்த்தர் இயேசு எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி இருக்குவோ எதுவோன்னு சொல்றாரு இல்லைங்களா? இந்த எண்ணில் நீங்க யாரை கொடுத்து பேசுறாரு? கர்த்தரா இயேசு அவரை பத்தி, அவரை பத்தி சொல்றார் இல்லையா? அதான் சொல்றார், எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். சரிங்க, இந்த அவருங்கிறது யாரு? அவர் அறுத்து போடுகிறார். அந்த அவருங்கிறது யாரு? தேவன். அப்படின்னா இந்த அறுத்து போடக்கூடிய வேலைய யார் செய்யறது இல்ல? கர்த்தரா இயேசு கிறிஸ்து செய்யறது இல்ல, அதை செய்கிறவ பிதாவாகிய தேவன். சரி, அறுத்து போடுகிறார் என்பதுடைய சரியான அர்த்தம் என்ன பாருங்க, ஆங்கிலத்துல சொல்லிட்டா ப்ரூனிங். ப்ரூனிங்னா என்ன? கத்தரித்து போடுவது. பாருங்க மொத்தமா வெட்டி எரியறத ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு, அதவளவு முடிஞ்சு, கதை முடிஞ்சு. பட் அதே சமயத்துல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அது நேரத்துல இந்த கத்தரித்தல், இந்த சுத்தம் செய்தல் வேலையானது நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஏற்கனவே ஒரு செடி இருக்குது, அந்த செடி இன்னும் நல்ல கனிகளை கொடுப்பதற்காக அதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது. சோ இதைத்தான் ப்ரூனிங், சுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லப்படுது. இதை எங்க பிரதர் அருமையா சொல்றாரு, ஆங்கிலத்தை சொல்றாரு, வாசிங்க.
To give them all the experiences requisite to their fruit bearing.
பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவர் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு நல்ல கேரக்டர் காண்பிக்கும் போது தேவன் அனுமதிக்கும் அனுபவங்கள் மூலியமாக அவள் இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பாங்கிறார். சோ இதுக்கு பேர் தான் ப்ரூனிங், கத்தரிக்கக்கூடிய வேலை. பாரு இந்த கத்தரிக்கக்கூடிய வேலை நமக்கு நாம செய்து கொள்ள முடியுமா? கத்தரிக்கக்கூடிய வேலையை நமக்கு நாம செய்து கொள்ள முடியுமா? முடியாது. சரி, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் இதை நமக்கு செய்ய முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. அப்ப யாரால் மாத்திரம் தான் செய்ய முடியும்? பிதாவாகிய தேவன் ஒருத்தரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். அதாவது நாம நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதும் அதற்குரிய அனுபவங்களை கொடுத்துவதும் தேவன் ஒருத்தரால் மட்டுமே தான் செய்ய முடியும். அதுதான் கர்த்தர் சொல்றாங்க. சரி, கர்த்தர் சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனாலும் ஒரு கேள்வி, ஏன் எனக்குரிய அனுபவங்களை எனக்கு நானே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது? அதே போல இந்த அனுபவங்களை கிறிஸ்துவ ஏன் எனக்குள்ளார் கொண்டு வந்து என்னை சுத்தம் பண்ண முடியாதுன்னு கேட்டா ஏன் கேட்டுங்களா? சில காரியங்களை, சில வேலைகளை மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். சில வேலைகளால மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும். நமக்குள்ள மற்ற வேலைகளை செய்வதற்கு தேவன் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். நமக்கு நாம இதை செய்து கொள்ள முடியாது. சரி, நம்மளாலதான் சுத்திக்கிட்ட ஓகே விட்டுடும், நம்மள நம்ம விட்டுடுவோம் சரிங்களா. பட் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த அனுபவங்களை நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஏன் அவரால் சுத்திகரிக்க முடியாதுன்னு கேட்டா, ஏன்னா பாருங்க, கிறிஸ்து அந்த திராட்சை தோட்டத்துல என்னவாக இருக்கிறாரு? செடியாக இருக்கிறார் இல்லையா? அப்ப செடி தனித்தனை கத்தரித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா அந்த செடியால என்ன பண்ண முடியும்? நல்ல கனிகளை கொடுப்பதற்கு தேவையான சத்துக்களை என்ன செய்ய முடியும்? உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். அப்ப பாருங்க, கத்தரிக்கக்கூடிய வேலை கிறிஸ்துவனால செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது நம்மளால மட்டும் இதை செய்ய முடியுமா? நிச்சயமா முடியாது. சோ அதோ தேவன் ஒருத்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஆக இப்படியாக இருக்கும்போது நாம கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதற்கு முன்பே தேவன் நமக்காக வேலை செய்கிறார், அதன் பிறகும் கூட நமக்காக வேலை சேர்க்கிறார். பாருங்க, இதுல விசேஷமா சில அனுபவங்கள் மூலமாக தேவன் நம்மை அங்க சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். சரி, இந்த அனுபவங்கள் எல்லாம், அனுபவங்கள் மூலமா சுத்திகரிக்கிறான் சொல்லப்படுது இல்லையா, இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எங்க கிடைக்கும்? இதை பற்றி சௌருடைய எழுத்துக்கள்ல வாசிங்க. முதல்ல இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல வாசிங்க, பிற்பாடு தமிழ்ல வாசிக்கலாம். He works
through the world, through the brethren, through all the varied experience of life and through his precious promises. தேவனுடைய வேலை நம்மில் அபிவிருத்தி அடைகிறது. அவர் உலகத்தின் மூலமாகவும் சகோதரர்கள் மூலமாகவும் வாழ்க்கையின் அனைத்து பல்வேறு விதமான அனுபவங்கள் மூலமாகவும் அவரது விலையேறப்பெற்ற அவரது வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் அவர் வேலை செய்கிறார்.
பாருங்க, இந்த உலகத்தின் மூலமாகத்தான் தேவன் என்ன பண்றாரம்மா, நம்ம கிட்ட வேலை செய்கிறான்னு சொல்றார். எப்படி, எந்த வகையிலன்னு கேட்டால், பாரு இப்போ உதாரணத்துக்கு பொறுமைங்கிற ஒரு கேரக்டரை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? இப்போ ரோட்டில் போகிறோம், எப்படி போகிறோம்னா அநியாயமாக நம்ம போகல, சரியான பாதையில், சரியான வழியில், கவர்மெண்ட் அதுக்கான என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் விதிச்சிருக்கிறோம் அதன்படி சரியாக நம்ம போயிட்டுருக்கோன்னு வச்சுருக்கோம். இந்த நேரம் பார்த்து அநீதியாக நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு, நேராக வந்து நம்ம வந்து இடிச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறார். அப்படி இழுத்திட்டு அவர் நம்மளை குற்றம் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த இடத்துல நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நம்ம எந்த தப்புமே பண்ணல, நம்ம நியாயமா நடந்திருக்கிறோம், ஆனா அநீதியாக ஒரு மனுஷன் வந்து இடிச்சிட்டு நம்மளை கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், அவரை உண்டிலன்னு பண்ணிட மாட்டோம், பண்ணுவோம் பண்ண மாட்டோமா? இது நம்மளுடைய ஸ்வாவம் இல்லையா, பண்ணிடும். ஆனா பாருங்க, நமக்குள்ள ப்ரூனிங் நடக்கிறது தெரியாம வண்டியை வந்து நம்ம மேல இடிச்சு வரும் போல பயங்கர சண்டை போடுவோம், பயங்கர கோபம் போடுவோம், என்னென்ன பண்ணுவோம் இல்லையா? ஆக்சுவலா இவர் அனுப்பினது யார் தான் நினைக்கிறீங்க? யார் அனுப்பியிருப்பா? தேவன் தான் அனுப்புறாரு. எதுக்காகனா, நாம பொறுமை என்னும் குணலட்சணத்தை கற்றுக்கொள்வதற்கு. அப்படின்னா நமக்கு எதிராக அநீதியாக எவரோரு எதிர்த்து வந்தாலும் அவர்களையும் நாம மன்னிக்க கூடிய அந்த ஒரு அளவுக்கு குணலட்சணம் என்ன செஞ்சுக்கணும், நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். பாருங்க, இந்த மாதிரியான அனுபவங்கள் உலகத்தின் மூலமாக மட்டும் நமக்கு வரது இல்லை, நம்முடைய உடன் அவர் மூலமாக வரலாம், வாழ்க்கையின் பல்வேறு விதமான அனுபவங்கள் மூலமாக வரலாம், மற்றும் அவருடைய வெளியேறப்பட்ட வாக்கு திட்டம் மூலமாகவும் அவர் என்ன செய்யறாரா, இப்படி எல்லாம் நமக்குள்ள என்ன செய்யறாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயங்களா நம்ம என்ன செய்யறாரு, செதுக்கி 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 அவர் நமக்காக வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். பாரு, இப்படி தேவன் நமக்குள்ள வேலை செய்த நிமித்தம் இந்த ஒரு சில அனுபவங்களானது தொடர்ந்து நமக்குள்ளார ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றன் வந்துட்டு இருக்கு. சரி, இப்படி ஒன்றன் பின் ஒன்றன் அனுபவங்களாக நமக்குள்ள கனவு, அதாவது கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் துன்பங்களும் ஏன் நமக்குள்ளார வரணும் அப்படின்னு கேட்டா, தேவன் நம்மி இது வைத்த அன்பின் நிமித்தம். பாருங்க, தொடர்ந்து ஒவ்வொன்றா வர வர கால போகல அவை யாவையும் நம்ம அப்படியே சகித்து 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 நம்ம மன்னிக்க பழகிட்டோம் அப்படின்னா, தேவன் என்ன பண்றா தெரியுங்களா, அருமையா நம்ம ரெடி பண்ற, நம்மளை பக்குவப்படுத்துற, அப்படி அழகாக அப்படியே ரெடி பண்ற. அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு டெஸ்ட் வருதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், இது நிமித்தமா நம்ம தேவனை இன்னும் அதிகமா அதிகமா நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு பாராகிராஃப் வாசிங்க, நாம் தேவனை
நேசிக்கிறதற்கு தக்கதாக நமது அனுபவங்களின் மூலம் நாம் நன்மையை பெறுகிறோம்.
எந்த அளவுக்கு நாம சோதனையை சகித்து அவைகளை நாம ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம யார நேசிக்கிறோமாமா, நம் தேவரை நாம் நேசிக்கிறோம்னு அர்த்தம். சோ, இப்படி சிலரால இந்த நெருக்குதல் நசுக்குதல் தொடர்ந்து நமக்குள்ள அப்படியே ஒன்றா நடந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை தேவனே என்னால இதை துளியும் சகிக்க முடியல, ஏதோ ஒன்றுன்னா பரவாயில்ல ரெண்டுன்னா பரவாயில்ல, ஒன்று மாற்றி துன்பங்களும் உபத்திரவங்களும் சோதனைகளும் சோதனை வந்துக்கிட்டே இருக்குன்னா, தயவு செய்து எனக்காக நீ எந்த ஒரு வேலையும் செய்ய வேணும், என்னை இத்தோடு விட்டுடுங்க, ஆனால் என்ன செஞ்சுக்குவேன், என்னை நானே எப்படியோ சரி பண்ணிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும், காலம் பூராவும் தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால் நம்ம சரி பண்ணிக்க முடியாது, காலம் பூராவும் நம்மளை நாம சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான், அப்படியே சேர்ல உட்காந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. ஆக எந்த அளவுக்கு நம் தேவனை நாம் நேசிக்க விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் அனுமதிக்கும் அனுபவங்களானது நிச்சயமா நமக்கு வேணும். ரோமர் 8:28 வாசிங்க.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் போது இதனுடைய ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பு கூறும் போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சரி, அப்படி சகலம் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கணும்னா நாம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, தேவனிடத்தில் அதிகப்படியான அன்பை காண்பிக்கும். அவ்வளவுதான் பாருங்க, அப்படி நம்ம அன்பு கூறும் போதுதான் நமக்குள் சில பல வளர்ச்சி நிலைகள் அங்க காணப்படும். இந்த வளர்ச்சியை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு தேவன் துளிக்கு கூட தயக்கம் வைக்க மாட்டாருங்க, தயக்கம் காட்ட மாட்டான், தயக்கமே காட்ட மாட்டான். இங்க குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய வேலை எதுவோ அதை சரியா செய்யும். அப்படி அதை செய்யாம தேவன் நமக்காக வேலை செய்வார்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்க முடியாது. ஆக இந்த ரட்சிப்பதனுடைய பூரணமடைய மனிதனுடைய வேலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, முதலாவது திருவசனம்ங்கிற ஞானப்பால் மீது வாஞ்சியாக இருக்கணும். ரெண்டாவது, புது மனுஷன் பழைய மனுஷனை வேலைக்காரன் ஆக்கி கொண்டு தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் உள்வாங்கி கேரக்டர் காண்பித்து அதன் மூலமாக பிதாவிடம் அதிகமான அன்பை அங்க காண்பிக்கணும். ஆனா பாருங்க, இது எல்லாத்துக்கும் முன்னாடியே பிதா வாசிய தேவன் நம் மீது அன்பு வைத்து நமக்காக அவர் என்ன பண்ணா, முன்பே அவர் நமக்கு ஆண்டான வேலையை அவர் அங்க ஆரம்பிச்சார். பட் எப்படி நாம் அர்ப்பணிக்கிறோமோ அது முதல் இன்னும் அதிகப்படியான வேலைகளை நமக்காக அவர் செய்கிறார். விசேஷமா இவை அனைத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொண்டே நமக்காக அவர் செய்கிறார். பாருங்க, நமக்காக இப்படிப்பட்ட இந்த ஒரு மேலான உதவி செய்ய இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை, யாருமே இல்லை. நமக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்ட விஷயங்களா சாதனைப்பட்டு மேலான உதவிகள், இதெல்லாம் உதவிகள். இந்த உதவிகளை செய்வதற்கு இந்த உலகத்துல நமக்கென்று வேற யாருமே இல்லை. அப்படி யாராவது இருக்கிறா நம்மளால சொல்ல முடியுமா, செய்ய முடியாது. அப்ப சற்று யோசித்து பாருங்க, தேவன் இதெல்லாம் நமக்கு செய்யறாரு அப்படின்னா காரணம் என்ன, தேவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம். அன்பின் நிமித்தம். என்ன மாதிரி அன்பு வைத்திருக்காங்க யோசித்து பாரு. விசேஷமாக அவர் வைத்த அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக நமக்காக இவ்விதமான வேலைகளை அவர் செய்கிறான்னு சொல்லும் போது, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வேலையை நாம எந்த அளவுக்கு நித்தமும் சரியாக செய்கிறோம், இதை சற்று சிந்தித்து பார்க்கணும். அப்படி சிந்தித்து பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா அந்த ரட்சிப்புக்குரிய பாதையில நாம இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா தேவனுடைய ஈவாகிய அந்த பரிசு பொருளை நாம சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியாது, அதுக்காக ஆசைப்பட முடியும். சரி, இப்ப முடிவாக இந்த பாடத்திற்கு முடிவாக சவுடைய எழுத்துக்களை வாசி முடிச்சிருங்க. நமது முன்னேற்றம்,
நமது முன்னேற்றம் என்பது கிருபையில் வளர்வதிலும் அறிவில் வளர்வதிலும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான குணலட்சணத்தில் படிப்படியாக வளர்வதிலும் இருக்கிறது. இப்படியாக அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் அவருடைய பிள்ளைகளில் உண்டாக்குகிறார். அவரது நல்ல விருப்பம் என்ன என்பதை அதிகம் அதிகமாக நமக்கு அவர் காண்பிக்கிறார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சிந்தை என்ன என்பதை தேவனுடைய பிள்ளையாகிய ஒருவன் அர்ப்பணம் செய்த போது உணர்வதை காட்டிலும் பிற்காலத்தில்தான் அதிகமாக உணர்கிறான். அவன் நெருக்கமான வழியில் நுழையும் போது காரியங்களை காண்பிப்பதை காட்டிலும் பின்னர் முற்றிலும் வேறு விதமாக அதை காணும்படி ஆகிறான்.
இந்த பாராகிராப்ப இதுவரைக்கும் நம்ம இந்த பாடத்துல என்ன நம்ம பார்த்துட்டோமோ அதோட சாரம்சம் இந்த ஒரு பாராகிராப்ல சவர் அங்க தொலைத்துட்டார். சோ நம்முடைய இந்த ஒரு ரட்சிப்படுதல்ல மனிதனுடைய வேலையும் அவசியம், என்னுடைய வேலையும் அவசியம், இவை இரண்டும் ஒன்று சேர்ந்தது மாத்திரமே அந்த ரட்சிப்படுதல முழுமையடைந்து தேவன் நமக்கென்று வரித்திருக்கக்கூடிய பரிசு பொருளையும் நாம பெற்றுக்கொள்கிறோம். சோ இதுவே ரட்சிக்கப்படுதலின் மனித வேலைகளும் தேவனுடைய வேலைகளும் என்ற தலைப்பின் கீழே சற்றினர் நாம அங்கே தியானித்திருக்கிறோம். இந்த ஒரு பாடமாகப்பட்டது ரீப்ரின்ஸ் 57-58 மற்றும் ரீப்ரின்ஸ் 53-03. சோ இந்த ஒரு ரெண்டு ரீப்ரின்ஸ்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு பாடம் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்குது. பொறுமையாக கேட்டவங்க யாருக்கும் இன்னும் அன்பின் வாழ்த்துக்கும் நன்றி தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆமென்.